அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து மூழ்கும் தமிழோசை. மே மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையின் வடக்கே பாலியல் பலாத்காரக்குட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட புங்குடுதீவி மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கொழும்பில் இன்று நடந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கை குறித்த செய்தி, மாணவியின் படுகொலையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் ஒருவருக்கு உதவியதாக சிலரால் புகார் கூறப்படும் வி டி தமிழ்மாறன் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அளிக்கும் பதில்கள்,
போலீஸ் அதிகாரிகள் கைது செய்து அவரை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போவதற்கு என்னுடைய வாகனத்தை கொடுத்து உதவினேன் என்பது உண்மை. அவர் அங்கே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் நான் மேற்கொண்டு வேறு சில நடவடிக்கைகளை எடுத்திருந்திருக்க முடியும்.
சென்னைக்கு அருகே இருக்கும் குடியம் குகைகளில் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக கூறும் ஆவணப்படம் ஒன்று கேன்ஸ் திரைப்பட விழாவில் காண்பிக்கப்பட்ட நிலையில் அதன் இயக்குநரின் செவ்வி,
சென்னையில் உள்ள சாந்திப்பூ என்ற ஆர்கியாலஜிஸ்ட் கூறும் பொழுது இதை போஸ்ட் அசூலியன் முதல் மிடில் பாலியோலித்திக் உள்ள காலகட்டம் என்று குறிப்பிடுகிறார். இது சுமார் 2 லட்சம் வருடங்களுக்கு
முன்னால்
உபயோகப்படுகிறது.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் பிரதீபன் புனிதசீலன். தாய்லாந்துடனான மலேசியாவின் எல்லைப்பகுதியில் மனித கடத்தக்காரர்கள் பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட முகாம்களுக்கு அருகே பெருமளவு புதைகுழிகளை கண்டுபிடித்துள்ளதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதைகுழிகளில் காணப்பட்ட குறைந்தது 100 சடலங்களும் மியான்மர் மற்றும் வங்கதேசத்திலிருந்து வந்த குடியேறியர்களுடையதாக இருக்கலாம் என்று ஊடகச் செய்திகள் கூறுகின்றன. இந்த கடத்தல் முகாம்கள் 5 ஆண்டுகளாக அங்கு இருந்திருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளமை தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக மலேசியாவின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாதத்தின் முற்பகுதியில் தாய்லாந்தின் தெற்கு பகுதியிலும் குடியேறிகளின் சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் இதேவிதமான புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மனித கடத்தக்காரர்களும் பொருளாதார நோக்கம் கொண்ட குடியேறிகளும் தங்களின் நாட்டின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் அவர்களின் வலையமைப்பை முறியடிக்குமாறும் வங்கதேசத்து பிரதமர் ஷேக் ஹசினா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். வங்கதேசத்திலிருந்து செல்லும் குடியேறிகளை புத்தி சுவாதீனம் அற்றவர்கள் என்று வர்ணித்துள்ள பிரதமர், அவர்கள் வறுமை காரணமாக வெளியேறவில்லை, பணக்காரர்களாகும் கனவிலேயே செல்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். வங்கதேசம் மற்றும் அண்டை நாடான மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 1000கணக்கான குடியேறிகள் அந்தமான் கடலில் நிற்கதியாகியுள்ளதாக கூறப்படுகிற நிலையிலேயே வங்கதேசத்து பிரதமரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளினால் 1 வாரத்திற்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட ரமாடி நகரை மீள கைப்பற்றும் முயற்சியில் ஈராக் அரசாங்கத்திற்கு சார்பான படையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் அங்கு கடுமையான மோதல்கள் நடப்பதாக ஈராக்கிலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. பாதுகாப்பு படையினரும் அவர்களது கூட்டாளிகளான ஷியா போராளிகளும் ரமாடி நகரின் கிழக்கு எல்லையை ஒருவாறு மீள கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் கமாண்டர் ஒருவர் தெரிவித்தார். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் நிலைகள் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்தும் விமான தாக்குதல்களின் உதவியுடன் தங்களின் படை முன்னேறியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜப்பானியர் ஒருவர் தமது மனைவியின் அஸ்தியை டோக்கியோவில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் உள்ள மலசல கூடத்தினுள் கொட்டி தண்ணீரடித்து வெளியேற்ற முயற்சித்ததாக தம்மிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக ஜப்பான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த குறிப்பிட்ட பேரங்காடியின் கழிவறையிலிருந்து சாம்பல் மற்றும் மனித எலும்பு எச்சங்களை அவர்கள் மீட்டெடுத்துள்ளனர். தனது மனைவியை தான் வருத்ததாக தெரிவித்த 68 வயதான இவர் இயற்கை மரணமடைந்த தனது மனைவியை தகனம் செய்ததை அடுத்து அவரது சாம்பல் உட்பட எச்சங்களை உடனடியாக கொட்டிவிட்டதாக கூறினார். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மாத்திரமே அஸ்தியை கரைக்க முடியும் என்பதனால் சடலத்தை கைவிட்ட குற்றச்சாட்டின் கீழ் குறித்த நபருக்கு தண்டனை வழங்குவது குறித்து அரசு சட்டத்தரணிகள் ஆலோசித்து வருகின்றனர். புருண்டியில் சிறிய எதிர்க்கட்சியொன்றின் தலைவர் சனிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்திக் கொண்டுள்ளதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். ஜெடி பெருசின் உடல் தலைநகர் பூஜும்புராவில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியிலிருந்து மீட்கப்பட்டது. ஒருபால் உறவு திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவதற்கு வாக்கெடுப்பில் பேராதரவு வழங்கியதன் மூலம் ஒரு சிறிய நாடான அயர்லாந்து பெரிய செய்தியை உலகிற்கு வழங்கியுள்ளது என்று அந்த நாட்டின் பிரதமர் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை நடந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் 60% அதிகமானவர்கள் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வித்யாவுக்கு அஞ்சலி செலுத்தியும் விரைவான நீதி வேண்டியும் கொழும்பில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் முன்னெடுப்பில் கவன ஈர்ப்பு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வு பற்றி அதில் பங்கெடுத்த மனித உரிமைகள் மற்றும் பால் சமத்துவ உரிமைகளுக்கான ஆர்வலர் நளினி ரத்னராஜா அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அரசியல்வாதிகள், பொதுமக்கள், சமய தலைவர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள், பெண் உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே இதுல கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வித்யாவிற்கு அஞ்சலி செலுத்தணும். இதை முன்னெடுத்தது மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் ரோசி சென்னாயக் அவர்கள் தான் இதை முன்னெடுத்து நடத்தினார். நான் நினைக்கின்றேன் இலங்கையில் வரலாற்று இப்படி ஒரு நிகழ்வுக்கு அரசாங்கம் இதை முன்னெடுத்து நடத்தது இதுதான் ஒரு முதலாவதாக இருக்குது. அதுவும் தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த ஒரு அநீதிக்காக அரசு சார்பில் ஒரு ஒரு ஆரம்பமாகவே நான் இதை பார்க்கின்றேன். முக்கியமாக மூவின மக்களும் இங்கே ஒன்றாக சேர்ந்து இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அதே போல் இதுவே கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது.
யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவத்திற்கு கொழும்பில் பல்லின மக்களும் சேர்ந்து நடத்தியிருக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வில் குறிப்பாக என்ன வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன?
இது தமிழ் பேசும் ஒரு ஒரு மாணவிக்கு நடந்திருந்தாலும் தென்பகுதியில் இதே மாதிரி பல வகையான கூட்டு வன்புணர்வுகள் நடந்திருக்கின்றது. சிங்கள மக்களுக்கு, சிங்கள பெண்களுக்கு, தங்கையில் 5 பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்ற சகாவத்தையில் 20 மேல் பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதே போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். விரைவான நீதி கிடைக்க வேண்டும். இந்த பிள்ளைக்கு நடந்த கொலைக்கும் அந்த பாலியல் வல்லுறவுக்கும் இழுத்தடிப்பு இல்லாமல் விரைவான நீதி கிடைத்து இன்னும் சரியான சட்டங்கள் இல்லாமல் இருக்கின்றதாகவே சரியான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாரபட்சம் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஆணித்தரமாக கௌரவ ரோசி சென்னாயக்க சொன்னார்.
பெண்களுக்கு எதிரான இப்படியான பாலியல் கொடூரங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விரும்பினால் அதனை அரசாங்கம் செய்யலாம். இப்படியான கவனஈர்ப்பு நிகழ்வுகளுக்கு அப்பால் அரசாங்க தரப்பிலிருந்து என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன?
இன்றைக்கு நடந்தது வந்து ரோஸ் அஞ்சலி கூட்டமாகத்தான் அதை அவர் நிகழ்வை நடத்தி வைத்திருந்தார். அப்படித்தான் அழைப்பு கூட விடுக்கப்பட்டிருந்தது வித்யாவிற்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் என்று. சட்டங்கள் உருவாக்குவதிலும் இருக்கும் சட்டங்களை வலுப்படுத்துவதிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இன்று விஜயதாச ராஜபக்சே அவர்கள் அங்கே கூறினார். ஒரு நிருபரின் கேள்விக்கு நாங்களும் பாடுபடுவோம், நாங்கள் இதை விட போவது இல்லை. அதைத்தான் நாங்கள் அங்கே கூறிக்கொண்டிருந்தோம். அரசியல்வாதிகள் வரட்டும், நினைவேந்தல்களை நடத்தட்டும், அஞ்சலி கூட்டங்களை நடத்தட்டும், ஆனால் நாங்கள் மக்கள் பெண்ணுரிமை சார்பாக இவ்வளவு காலமும் குரல் கொடுத்து கொண்டு வருபவர்கள் நாங்கள் இனி ஓயப் போவதில்லை. எங்களுடன் இப்போ மக்கள் இருக்கின்றார்கள்.
பால் சமத்துவ உரிமைகளுக்கான ஆர்வலர் நளினி ரத்னராஜா. இதேவேளை வித்யா படுகொலையுடன் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் தப்பிச் செல்ல உதவியதாக தன் மீது சிலர் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டுக்களை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பீடாதிபதி வி டி தமிழ்மாறன் நிராகரித்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பற்றி தமிழ்மாறனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ். நல்லசாமி,
போலீஸ் அதிகாரிகள் கைது செய்து அவரை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போவதற்கு என்னுடைய வாகனத்தை கொடுத்து உதவினேன் என்பது உண்மை. அவர் அங்கனா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் நான் மேற்கொண்டு வேறு சில நடவடிக்கைகளை எடுத்திருந்திருக்க முடியும். அவர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மேற்கொண்டு நடவடிக்கை எதையும் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்திருக்கவில்லை.
நீங்கள் மீண்டும் புங்குடுதீவுக்கு திரும்பிச் சென்ற போது இந்த குறித்த சந்தேக நபர் வெள்ளவத்தையில் ஒரு பகுதியில் பிடிபட்டிருக்கிறார் அல்லது இந்த போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் என்பது அந்த பகுதியில் தெரிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. அப்படியான
மாதிரியான ஒரு தகவல் வந்த பின்னர் அது பற்றி உங்களால் தேடி பார்க்க முடிந்ததா?
நான் அன்றைய தினமே புங்குடி தீவுக்கு திரும்பி சென்ற பொழுது இத்தகைய ஒரு தகவல் எதுவும் பெறவில்லை என்றால் நான் உடனடியாக புங்குடி தீவுக்கு திரும்பி சென்று என்னுடைய மகளையும் அழைத்துக் கொண்டு அந்த இறந்த சிறுமியினுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய பெற்றோரோடு இருந்து உரையாடி அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறிவிட்டு நான் அன்று மாலை யாழ்ப்பாணம் திரும்பிவிட்டேன். மறுநாள் இந்த போலீஸ் நல்லுறவு கூட்டத்துக்கு நாங்கள் சென்ற பொழுதுதான் இத்தகைய தகவல்கள் வந்து சேர்ந்தன. அது நீங்கள் குறிப்பிடுவதை போல இத்தகைய தகவல் வந்தவுடன் நான் உடனடியாக கொழும்பு சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து இத்தனை ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்னு நானும் தான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் அதை உறுதிப்படுத்தியதன் பின்னர் தான் நான் அந்த செய்தியை எனக்கு அருகில் இருந்த கதி போலீஸ் மாதிரிடம் கூறி இது எப்படி நடந்ததுன்னு கேட்டேன். அதற்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்க முற்பட்ட பொழுதுதான் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது.
இப்பொழுது போலீசார் தரப்பிலிருந்து உங்களுக்கு தரப்படுகின்ற பதில் என்ன? இந்த நபர் எப்படி தப்பிச் சென்றார்?
எனக்கு அவர்கள் உத்தியோகபூர்வமாக எந்தவித தகவல்களையும் தரவில்லை. அன்றைய கூட்டத்தில் அவர்கள் கொடுக்க முற்பட்ட விளக்கத்தை தவிர வேறு எந்த விதமான தகவல்களையும் அவர்கள் எனக்கு வழங்கவில்லை.
இந்த சம்பவத்தில் உங்கள் மீது பெருமளவு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன, விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய தரப்பு விளக்கத்தை நீங்களாக முன்வந்து வெளிப்படுத்துவதற்கு தாமதமானதன் காரணம் என்ன?
தாமதமானதன் காரணம் அந்த இடத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டு வருவதற்கும் என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு குறிப்பிட்ட அரசு உத்தியோகிகள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை, அதுக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அமைதி காக்க வேண்டியிருந்தது. அந்த நேரம் இது இங்கே திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவுடன் இதற்குரிய நடவடிக்கையை எப்படி எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்ததன் பின்னர் சற்று நேரம் அமைதி காக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டது.
இதனை ஒரு திட்டமிட்ட அல்லது மறைமுகமான சூழ்ச்சியாக நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் குறிப்பாக கொலை செய்யப்பட்ட வித்யாவின் குடும்ப உறுப்பினர்களே வெளிப்படுத்தியிருக்கின்ற ஒரு விடயம் வந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சந்தேக நபர் எப்படி விடுதலை செய்யப்பட்டார், இதில் உங்களுக்கு தொடர்பில்லாமல் இருக்க முடியாது என்கின்ற விமர்சனத்தை அந்த குடும்ப உறுப்பினர்களே முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அரசியல் பின்புலங்களுக்கு அப்பால் அப்படியான அவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன?
நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில விடயங்களாக இருக்கலாம். என்ன ஏற்கனவே கூறியதைப் போல எவருமே எங்களிடம் அவர்களை ஒப்படைத்திருக்கவில்லை. அன்றைக்கு ஊர் மக்கள் இத்தகைய சந்தேகநபர்களை தேடி கூட்டங்களாக சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அடித்து தாங்களே தண்டனை வழங்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் அந்த சந்தேக நபரை பிடித்திருந்தால் எப்படி தனிநபரான என்னிடம் அதை அவரை ஒப்படைத்திருப்பார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். முதல் நாளும் அதே விதமாக அவரை பிடித்து கட்டி வைத்து அடித்து தாக்குதல் நடத்தி மீட்டெடுக்கப்பட்டார் என்ற செய்தி இருக்கிறது. அந்த நிலையில் மறுநாளும் அவர்களாக அவரை தேடி பிடித்திருந்தால் ஏன் அவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது முதலாவது. இரண்டாவது, அந்த நேரத்தில் அங்கே இருந்தது நான் மட்டுமல்ல, ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள். அப்படி ஒப்படைத்தல் என்றால் அது என்னிடம் ஒப்படைப்பதா போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதா என்பது சாதாரண ஒருவருக்கு விளங்கக்கூடிய அறிவு கட்டக்கூடிய ஒரு விடயம்.
நீங்கள் ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு பிரமுகர், உங்களுக்கு எதிராக அரசியல் பின்புலத்தோடு சூழ்ச்சிகள் கட்டவிழ்த்து விடப்படுவதற்கு என்ன காரணம்?
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் ஒரு வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக தீவு பகுதியை முன்னிலைப்படுத்தி நான் தேர்தல் களத்தில் குதிக்கப் போகிறேன் என்பது பரவலாக மக்களால் அறியப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. அதேவேளை இந்த பகுதியை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆர்வமுள்ள வேறு அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த அரசியல் பிரவேசம் தங்களுடைய இருப்புக்கு முத்து முழுதான ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதும், எத்தகைய சேறுபூசல் நடவடிக்கையை மேற்கொண்டால் அது நான் தேர்தல் களத்தில் குதித்தால் பாதிப்பு ஏற்படுத்துமோ அதற்குரிய வழிவகைகளை திட்டமிட்டு மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
வி டி தமிழ்மாறன் பிபிசி தமிழோசை கழித்த செவ்வியின் முழுமையான ஒலி வடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். இலங்கையின் வடக்கே சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய காவல்துறையினர் சென்றபொழுது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்குடா நாட்டின் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உடுத்துறை என்ற இடத்தில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக சென்ற காவல்துறையினருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் ஒன்றில் காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பொதுமகன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இன்று பகல் ஒரு மணியளவில் அந்த பகுதிக்கு காவல்துறையினர் சென்ற போதே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதில் உடுத்துறைவாசியாகிய 55 வயதுடைய சிவபாதம் சுந்தரம் என்பவரே காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். காவல்துறையினருக்கு இரகசிய தகவல் வழங்குவதாக கூறி அந்த ஊரில் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் குழுவொன்று தன்னை தாக்கியதாக உடுத்துறை ஊர்வாசி ஒருவர் பழை காவல் நிலையத்தில் செய்திருந்த முறப்பாட்டை அடுத்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அங்கு சென்றிருந்த போதே அங்கு மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் ருவன் குணசேகர் அவர்கள் கூறுகின்றார்.
එම පැමිණිලිකරුට පහර දුන්නව කියන එක්සහකරුවෙක් අත්අඩංගුවට ගැනීමට සූදානම් වන අවස්ථාවේදී ගම්වාසීන් කීප දෙනෙක් විසින්
முறைப்பாடு செய்திருந்தவரை தாக்கினதாக தெரிவிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் தயாராகினார்கள். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் போலீசார் மீது கற்களை கொண்டு தாக்கியிருக்கின்றனர். இதனால் போலீசாருடைய வாகனம் சேதமடைந்தது. கைது செய்யப்பட்டவரின் கைகளில் விலங்கு மாட்ட முயற்சித்த ஒரு போலீசாரை கோடரியை கொண்டு தாக்குவதற்கு ஒருவர் முயற்சித்திருக்கின்றார். அவரை நோக்கி போலீசார் சுய பாதுகாப்புக்காக துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் கோடரியால் வெட்ட முயன்றவர் கையில் காயமடைந்தார் என்றார் காவல்துறை பேச்சாளர் ருவன் குணசேகர் அவர்கள். எனினும் ஊர் மக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்தே ஊர் மக்களும் எதிர்த்தாக்குதல் நடத்தியதாகவும் அப்போது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக ஊர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் யாழ் மாவட்டத்தில் 28 இடங்களில் சமூக விரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற சிறுவர் அபிவிருத்தி குழுவில் தெரிவிக்கப்பட்ட தகவல்களை ஆதாரமாக கொண்டு யாழ் அரசு செயலக அதிகாரிகள் அங்குள்ள பிரதி காவல்துறை அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். யுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து வடபகுதியில் சமூக விரோத செயற்பாடுகள் பல இடங்களிலும் இடம்பெற்று வருவதனால் சிறுவர்கள், சிறுமியர், பெண்கள் என பலதரப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகரித்த மதுபாவனை, போதைப்பொருள் பாவனை, பெண்கள் மீதான வன்முறைகள் என்பவற்றுடன் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படும் இடங்கள், பெண்கள் மீதான பாலியல் சேட்டைகள் விடப்படும் இடங்கள், விபச்சாரம் இடம்பெறும் இடங்கள் என்பவற்றின் விவரங்கள் காவல்துறையினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள புங்குடுதீவு மாணவி வித்யாவின் வன்புணர்வு கோரக்கொலைக்கும் போதைப்பொருளும் ஒரு காரணமாக கருதப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ் நகரில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் மற்றும் கண்டன பேரணிகளின் போது யாழ் நீதிமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட கல்வீச்சு தாக்குதலை அடுத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 130 பேரில் அப்பாவிகளும் இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா அவர்கள் அந்த அப்பாவிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் இலங்கை கண்ணோட்டம் தொடரும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூர் பிரதேச மக்கள் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தமது சொந்த நிலங்களை சென்று தற்போது பார்வையிட துவங்கியிருக்கிறார்கள். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் மீள்குடியேற்றத்துக்காக விடுவிக்கப்பட்ட காணிகளை 9 வருடங்களின் பின்னர் காணிகளின் உரிமையாளர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு வருகின்றனர். தமது காணிகளை பார்வையிட்டு வரும் காணிகளின் உரிமையாளர்கள் தற்போது அதனை துப்புரவு செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார்கள். மக்கள் சுயமாகவே அங்கு சென்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்கின்றார் கட்டைப்பறிச்சான் இடைத்தங்கல் முகாம் தலைவரான இரத்தினம் ரவீந்திரன்.
சந்தோஷப்பட்டு தங்களை காணிகளை வந்து துப்புரவு செய்யறாங்க. ஆனா அது சம்பந்தமாக இன்னும் அரசாங்க மட்டத்திலிருந்து அதிகாரபூர்வமாக இன்னும் மக்களுக்கு உத்தரவு கிடைக்கல. ஆனா அப்படி இருந்தும் மக்கள் தங்களோட விருப்பத்தின் பேரிலையும் ஊடகங்கள்ல வார கருத்துக்களையும் வச்சுதான் ஜனம் இந்த துப்புரவு செய்யற வேலையை செய்து கொண்டிருக்கு. இதால ஜனத்துக்கு கொஞ்சம் தடமாற்றம் இருந்தாலும் கொஞ்சம் தங்களை சந்தோஷத்துலதான் நாங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. சந்தேகமா தான் இருக்கேன். ஏன்னா ஜனாதிபதி கெஷக் வெளியிட்டதுக்கு பிறகு தனம் வந்து வெளியாக வந்த போது ஒரு தடை வந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு திரும்ப மூன்றாவதாக நிறுவனம் வச்ச வழக்கொண்டு வந்தது. அதால முழுமையா ஜனாதிபதி காணிய கையளித்ததுக்கு பிறகுதான் அது சரியான ஒரு நிலைப்பாடு என்னன்றது தெரியும். அது மட்டும் கொஞ்சம் சந்தேகமான சூழ்நிலையைதான் ஜனம் துப்புரவு செய்து கொண்டிருக்குது
என்று கூறிய அவர், விடுவிக்கப்பட்டுள்ள பகுதி தரைமட்டமாக காணப்படுவதால் தங்களின் காணிகளை அடையாளம் காண்பதில் மக்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
வீடு வீடுகள், கக்கூசிகள், கிணறுகள் எல்லாம் புல்டோசர் போட்டு மட்டமாக அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் இப்ப நிறைந்த காடுகள் இருக்கிறதால அதை சுத்தம் பண்ணி இதுதான் நம்மள காணி என்றத அடையாளம் காண்றது மிகவும் சிரமமாக இருக்குது. ஆனா ஒரு சில அடையாளங்களை வச்சுதான் அந்த இதுதான் காணி என்ற ஆதாரங்களோட மக்கள் அதை ஒரு சின்ன சின்ன கொட்டியில் போட்டுக்கொண்டுதான் இப்ப இருக்குது. ஒரு 125 வீதமான மக்கள் ரோட்டு ஓரத்தில் உள்ளார்கள், அவ்வளவு பேரும் இரவையில தங்குறாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் பின்புறமாக உள்ள மக்கள் காணிகள் நிறைந்த காடுகள் இருக்கிறதால அவங்களை இப்போது சுத்தரவாக்கி கொண்டிருக்கிறாங்க. பசுகழிப்பு வலைகள்ல சுத்தரவாக்குறாங்க, இரவு வலைகள்ல போய் இந்த ரோட்டு வர முடியாக்கள் கொட்டிதல தங்குறாங்க. இதனுடைய அரசாங்கம் தங்களுடைய வரைபடத்துல உள்ளதின்படி மக்களுக்கிட்ட உள்ள ஆவணத்தின்படியும் அந்த காணிகளை எல்லையிட்டு அளந்து கொடுத்தால்தான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயலா இருக்கும். அப்படி மக்கள் சங்கங்கள காணிகளை எல்லைகளை காண்றது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கு. ஏன்னா எல்லைக்கற்கள் புதோசரால ஒதுக்கப்பட்டு இருக்கிறதால அந்த காணிகளை கண்டுபிடிக்கிறது அடையாளம் காண்றதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு
என்றும் குறிப்பிட்டார் கட்டைப்பறிச்சான் இடைத்தங்கள் முகாம் தலைவரான இரத்தினம் ரவீந்திரன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. சென்னைக்கு அருகே இருக்கும் குடியம் குகைகளில் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் வாழ்ந்ததாக கூறும் ஆவணப்படம் ஒன்று இன்றோடு நிறைவு பெறும் கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரும் அதன் இயக்குநருமான ரமேஷ் யந்த்ரா தற்போது கேன்ஸ் சென்றிருக்கிறார். அவரிடம் தொடர்பு கொண்டு அவரது ஆவணப்படம் குறித்த மேலதிக விவரங்களை கேட்டேன். இந்த திரைப்படத்தின் தலைப்பென்ன, உங்களுடைய ஆவணப்படத்தின் தலைப்பென்ன, எவ்வளவு தூரத்துக்கு எடுத்திருக்கிறீங்க, என்னென்ன மொழியில் எடுத்திருக்கீங்க?
இந்த ஆவணப்படத்தின் தலைப்பு குடியம் குகை, அந்த கிராமத்தின் பெயர் குடியம் கிராமம். சோ இதை வந்து ஒரு 33 நிமிட ஆவணப்படமாக எடுத்திருக்கிறோம். இது தமிழ் அண்ட் ஆங்கில மொழிகளில் இருக்கிறது, இன்னும் மற்ற மொழிகளில் எதிலும் மொழிபெயர்க்கவில்லை.
இந்த ஆவணப்படத்தின் பேசு பொருள் என்ன, எதை பத்தி இந்த ஆவணப்படம் பேசுது?
இந்த ஆவணப்படம் சென்னைக்கு அருகே 70 கிலோமீட்டரில் உள்ள இந்த ராக் ஷெல்டர் எனப்படும் பாறை அமைப்புகள் தொல் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமாக இருந்திருக்கிறது. இந்த குடியம் குகை சென்னைக்கு அருகே 70 கிலோமீட்டர் அருகில் அமைந்துள்ளது. இந்த குடியம் குகை குறித்த தொல்லியல் சான்றுகளை பற்றியும் புவியியல் அமைப்பு சான்றுகளை பற்றியும் அதனுடைய வல்லுநர்களுடன் நேர்காணலுடன் நேர்காணல் எடுத்து பல தரவுகளை ஆய்வு செய்து இந்த ஆவணப்படம் உருவாக்கி இருக்கிறோம்.
உங்களுடைய இந்த ஆவணப்படத்திற்கான களப்பணியில் நீங்கள் கண்ட குடியம் குகைகள் என்னுடைய இன்றைய நிலை, அதனுடைய தொன்மை வரலாறு பற்றி நீங்கள் தெரிவிக்கும் தகவல்களின் முக்கியத்துவம் என்ன?
முதன் முதலில் இதை பார்க்க சென்ற பொழுது ஒரு பார்வையாளனாக நான் பார்த்த சைன்போர்ட் பெயர் பலகையில் உள்ள வாசகம் என்னை கவர்ந்தது. குடியம் குகை செல்லும் வழி, தொல் மாந்தர்கள் 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த குகை என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதை முதலில் நான் நம்பவில்லை. அதை ஆதாரபூர்வமாக சில தகவல்களை இன்டர்நெட்டிலும் மற்ற புத்தகங்களிலும் தேடினேன். முதன் முதலில் நான் இதை பார்த்த பொழுது 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் உள்ள குகை என்று, தொல் மாந்தர்கள் வாழ்ந்த குகை என்று இருந்தது. நான் அதன் பின்பு சந்தித்த வரலாற்று ஆய்வாளர்களும் ஆர்கியாலஜிஸ்ட், புவியியல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்த முன்னாள் இயக்குநர்களையும் சந்தித்த பொழுது இதனுடைய முழு விவரம் தெரிய கிடைத்தது. இதில் வந்து இப்பொழுது எனது இந்த ஆவணப்படத்தில் இது 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஆதாரபூர்வமான சில இதுவும் இடம்பெற்றுள்ளது. புவியியல் அமைப்பு படி அதில் உள்ள பாறைகள் உருவாகி சுமார் 13 கோடி வருடங்கள் இருக்கும் என்று தென்னிந்தியாவின் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கூறும் குடியம் குகையானது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே தொன்மாந்தர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளாக நீங்கள் எதை முன்வைக்கிறீர்கள்? அந்த சான்றுகள் அந்த துறை சார்ந்த மற்ற தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச அளவிலான அளவுகோல்களுக்கு பொருந்தி வருகிறதா?
கண்டிப்பாக. இதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1962 முதல் 1964 வரை அங்கு கலப்பணி செய்து அங்கு வந்து தேவையான கல் ஆயுதங்களை கண்டு எடுத்திருக்கிறார்கள். குடியம் குகை குறித்த ஆய்வுகளை இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1962 முதல் 1964 வரை கலப்பணி செய்து அங்கு சில கல் ஆயுதங்களை கண்டு எடுத்திருக்கிறார்கள். அந்த கல் ஆயுதங்களின் கருத்து முடிவுகள் குறித்து
சென்னையில் உள்ள சாந்திப்பூ என்ற ஆர்கியாலஜிஸ்ட் கூறும் பொழுது, இதை போஸ்ட் ஆஷூலியன் முதல் மிடில் பாலியோலித்திக் உள்ள காலகட்டம் என்று குறிப்பிடுகிறார். அவரிடம் என் கணக்கில் கேட்டபொழுது இது சுமார் 200,000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள மனிதர்கள் உபயோகப்படுத்தியவை என்று இதில் சான்று அளித்துள்ளார்.
இதன் அடுத்த கட்டம் என்ன?
இதன் அடுத்த கட்டம் இன்னும் இதனுடைய இதை வெளியில் பரப்பி மீடியா மற்றும் பொதுமக்களுக்கும் திரையிட்டு காமித்து, அந்த உள்ளூர் மக்களுக்கும் திரையிட்டு காமித்து, அதனுடைய உன்னதத்தை அதனுடைய தரத்தை அவர்களுக்கு அறிய செய்வது, அது மட்டும் இல்லாமல் அரசு அமைப்புகளுடன் பேசி அந்த இடத்தை முறையான வகையில் பாதுகாக்க செய்யும் வழிமுறைகளையும் மேற்கொள்ள உள்ளோம். அது மட்டுமில்லாமல் நாங்கள் செய்த ஒரு சிறு ஆய்வில் அதில் 60களில் இதில் 16 குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வெறும் 2 குகைகள் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவில் உள்ளது. சோ எங்களது 2 பாகம் குடியும் குகையில் மீதி இருக்கும் 14 குகைகளையும் கண்டறிந்து அதை பாதுகாக்க ஏற்பாடுகளை செய்ய உள்ளோம்.
சென்னைக்கு அருகே இருக்கும் குடியம் குகை குறித்த ஆவணப்படம் எடுத்திருக்கும் ரமேஷ் பிபிசி தமிழோசை கழித்த செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. தாய்லாந்துடனான மலேசியாவின் எல்லைப்பகுதியில் மனித கடத்தல்காரர்களால் பயன்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட முகாம்களுக்கு அருகே பெருமளவு புதைகுழிகளை கண்டுபிடித்திருப்பதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்த புதைகுழிகளில் ரோஹிஞ்சா முஸ்லிம்களின் சடலங்கள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் பின்னணியில் ரோஹிஞ்சா முஸ்லிம் குடியேறிகள் தொடர்பாக ஆசிய பிராந்திய நாடுகளின் நிலை குறித்து பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
மனித உரிமைகள் மறுக்கப்படுவதன் காரணமாக மியன்மார் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து தப்பித்து கடல் வழியாக மிக ஆபத்தான படகு பயணங்களை மேற்கொண்டு வரும் பல்லாயிரக்கணக்கான ரோஹிஞ்சா குடியேறிகள் பிரச்சினை அந்த பிரதேசத்தின் வலய நாடுகளில் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. குடியேறிகளுக்கு தற்காலிக அடைக்கலமே வழங்கப்படும் என தெரிவித்துள்ள இந்த நாடுகள் குடியேறிகளின் பிரச்சினை தொடர்பில் மேலும் தீர்மானங்களை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் பெருந்தொகையான குடியேறிகள் தத்தளிப்பதை அடுத்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு தற்காலிக அடைக்கலம் வழங்குவதற்கு மலேசியா முன்வந்துள்ளமை சரியான தீர்மானமே என பெரும்பான்மையான மலேசியர்கள் கருதுகின்றனர். போஸ்னியா மற்றும் வியட்நாம் நாட்டு அகதிகளை ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் ரோஹிங்யாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என மலேசிய உள்நாட்டு செய்தித்தாள் ஒன்று செய்தியாக பிரசுரித்துள்ளது. பெரும்பாலும் அகதிகளாக வரும் ரோஹிங்யா முஸ்லிம்களின் தெரிவாக மலேசியாவை உள்ள நிலையில் கடந்த காலங்களில் 45,000 வரையான ரோஹிங்யா முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே மலேசியா அடைக்கலம் அளித்துள்ளது. இந்த நிலையில் மேலும் அவர்களுக்கு அடைக்கலம் வழங்குகின்றமையானது இவ்வாறு சட்டத்திற்கு புறம்பான முறையில் வரும் அகதிகளை மேலும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்துவிடும் என மலேசியா அச்சம் வெளியிட்டுள்ளது. மியன்மாரில் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் சிறுபான்மை ரோஹிங்யாக்களின் விடயத்தை கையாள்வது தொடர்பில் அந்த நாட்டிற்கு மலேசியா அழுத்தங்களை கொடுக்கவில்லை என சமூக வலைதளங்களில் மலேசியர்கள் தமது ஆதங்கங்களையும் பதிவிட்டு வருகின்றனர். மறுபுறம் இந்தோனேஷியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் ஏழ்மை மற்றும் கல்வி அறிவின்மை போன்ற பல அடிப்படை வசதிகளின்றியுள்ள நிலையில் புதிதாக வரும் குடியேறிகளை பராமரிப்பது சவாலான ஒரு விடயமே. எவ்வாறாயினும் முஸ்லிம் நாடான இந்தோனேஷியாவில் உள்ள முஸ்லிம் மக்கள் ரோஹிங்யாக்களின் பிரச்சினையை தமது சக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினையாக பார்ப்பதுடன் மியன்மாரில் பெரும்பான்மை புத்த மதத்தவர்களால் ஒடுக்கப்படும் முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் குரல் கொடுக்கும் பெரும்பான்மை இந்தோனேஷியர்கள் குடியேறிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குமாறு இந்தோனேஷிய அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். மியன்மாரிலிருந்து ரோஹிங்யா முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் அண்டை நாடான வங்கதேசத்திற்கு சென்று வாழ்கிறார்கள் என்பது தொடர்பில் முறையான விவரங்கள் தெரியவில்லை. வங்கதேச அரசு தகவலின்படி அது 400,000 தொடக்கம் 500,000 பேர் வரையாக கணக்கிடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் செல்வந்த நாடாக விளங்கும் ஆஸ்திரேலியா சட்டவிரோத படகு பயணிகள் தொடர்பில் தொடர்ந்தும் கடும் போக்கினை பின்பற்றி வரும் நிலையில் இவ்வாறு வருபவர்களுக்கு ஆஸ்திரேலியா அடைக்கலம் வழங்காது என தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட், அவ்வாறு ஆஸ்திரேலியா அடைக்கலம் வழங்கினால் அது எதிர்காலத்தில் மேலும் சட்டவிரோத குடியேறிகளை ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தில் ஆஸ்திரேலியாவின் பங்கு குறித்து அகதிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் ரெஃப்யூஜி ஆக்ஷன் சார்பாக மெல்போர்னில் பேசிய கிறிஸ் பிரீன், வலயத்தில் பணக்கார நாடாக விளங்கும் ஆஸ்திரேலியர் தமக்கென ஒரு நாடு இல்லாத ரோஹிங்யா இனத்தவர்களை ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக குடியேற்றுவதன் மூலம் இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்றும், அவர்களுக்கு தற்போது அவசரமாக தேவைப்படுவது மனிதாபிமான உதவியே தவிர கொடுமை அல்ல எனவும் வலியுறுத்தினார்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளினால் ஒரு வாரத்திற்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட ரபாடி நகரை மீள கைப்பற்றும் முயற்சியில் ஈராக் அரசாங்கத்திற்கு சார்பான படையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் அங்கு கடுமையான மோதல்கள் நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மனித கடத்தல்காரர்களும் பொருளாதார நோக்கம் கொண்ட குடியேறிகளும் தங்களின் நாட்டிற்கு புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துவதாக வங்கதேசத்து பிரதமர் தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.